புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் இன்று சர்வதேச சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க விளையாட்டின் வரலாறும் சிறப்புகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு விளையாட்டுலையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் பயிற்சிக்கான வகையிலையும் விளையாட்டு துறையில் நமக்கு சரியான வகையில் கற்று பல வகையில் நம்ம முன்னேறும் விதமாக வேலை வாய்ப்புக்கான வழிமுறைகளையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விளையாட்டுகளில் சதுரங்க விளையாட்டும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த விளையாட்டை பொறுத்தவரைக்கும் மூளைக்கு சரியான ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டான விஷயம். சிந்திச்சு செயல்பட்டா நம் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணமாக உள்ள ஒரு விளையாட்டு சதுரங்க விளையாட்டு. இந்த விளையாட்டானது மன்னர் காலத்திலேயே இருந்தா கூட அடுத்தடுத்த பல காலங்கள் மாறி இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் ஒரு ஆர்வத்தோட விளையாண்டு தங்களுடைய தனித்திறமைகளை காமிச்சு வெற்றி பெற்றும் இது வேலை வாய்ப்புக்கான வகைகளையும் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமாகவும் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு அரசும் இந்த சதுரங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அளவிற்கு சதுரங்க விளையாட்டை நம் தமிழ்நாட்டில் வந்து நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே சதுரங்க விளையாட்டோட கட்டங்கள் வரையப்பட்டும் பள்ளிகளிடையும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் அதிகமான வகையில் சதுரங்க விளையாட்டோட விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்ததுங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சதுரங்க விளையாட்டு மக்களிடையே மிகவும் பிரபலமான அளவுக்கு மக்களுக்கு தெரிய வந்தது. இப்போ நம்ம இந்த சதுரங்க விளையாட்டையே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்று சர்வதேச சதுரங்க தினம். இதை பற்றி பேராசிரியர் விரிவான வகையில் வந்து கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா?
சார் வணக்கம். சார்,
நம்ம புதுகை பண்பலை நேயர்களுக்கு இன்று இந்த சர்வதேச செஸ் தினத்தை ஒட்டி முதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து முனைவர் கணேசன், புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழகத்தின் செயலராகவும் பணியாற்றி வருகிறேன். அடிப்படையில் நானும் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர்.
சார், இப்போ சதுரங்கம் விளையாட்டு அப்படிங்கிறத மன்னர் காலங்கள் முதற்கொண்டே ஒரு பழமையான ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனா அதிகமா வெளியே தெரியாத ஒரு விளையாட்டாகவும் இந்த சதுரங்க விளையாட்டு இருந்துச்சு. முன்ன காலங்கள்ல இருந்ததுக்கும் இப்ப உள்ள கால மாற்றங்கள்ல இந்த சதுரங்க விளையாட்டு எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு? சார்,
நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சதுரங்கம் வந்து பழமையான விளையாட்டு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உதவியோட விளையாடுற அளவுக்கு மாடர்ன் விளையாட்டும் கூட, பழசுக்கு பழசு புதுசுக்கு புதுசு. பார்த்தீங்கன்னா சதுரங்கம் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நான்கு விதமான படைகள் நமக்கெல்லாம் தெரியும். தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் வீரர்கள் அரசர்கள்லாம் போரிட்டார்கள். எப்படி எந்தெந்த பக்கத்தில் இந்த குதிரைப்படையை நகர்த்தலாம், யானைகளை செலுத்தலாம், காலாட்படையோட எந்த இடத்துல எதிரியை மீட் பண்ணலாம், அப்படியெல்லாம் அவங்க பிளான் பண்ணி தான் படைகளை அணிவகுத்து நடத்தி சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம செஸ் போர்டு மாதிரி. ஸோ இந்த செஸ் போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் பயிற்சிக்கான ஒரு ஒத்திகை அல்லது விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். செஸ் விளையாட்டு, சதுரங்க விளையாட்டு இப்படி நம்ம இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி விளையாடப்பட்டு பிறகு அது கிட்டத்தட்ட அரேபியர்களால் ஐரோப்பாவில் பல பகுதி அப்புறம் மற்ற உலகம் முழுக்க அங்கெல்லாம் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு அருமையான சிறப்பான விளையாட்டு நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக நகரக்கூடியது, ஒவ்வொரு வித ஆற்றல். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொருத்தையும் ஒரு டேலண்ட் இருக்குது மனிதர்கள்ட்ட இல்லையா? சிலருக்கு பேச வரும், சிலருக்கு எழுத வரும், சிலருக்கு பாட வரும், சிலருக்கு இசைக்கருவி வாசிக்க முடியும், சிலருக்கு வந்து உங்களுக்கு ஓவியம் வரைவாங்க. இப்படிப்பட்ட சிறப்புடைய நம்ம செஸ் விளையாட்டில் வந்து முதன் முதல்ல உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இந்த ஆஸ்திரியா, அதாவது ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்க ஐரோப்பாவில் அந்த ஆஸ்திரியாவை சேர்ந்த வில்ஹெம் ஸ்டினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டர். இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், செஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிடே மாஸ்டர், இதெல்லாம் வந்து தகுதிகள். இப்போ எப்படி கராத்தேல வந்து நம்ம ஒயிட் பெல்ட்டுங்கிறோம், க்ரீன் பெல்ட்டுங்கிறோம், பிளாக் பெல்ட்டுங்கிறோம், ரெட் பெல்ட்டுங்கிறோமோ அந்த மாதிரி செஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிடே மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து வந்து உங்களுக்கு சர்வதேச செஸ் மாஸ்டர்ங்கிறது ஒரு அடுத்த லெவல், இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட சிறந்த நிலை வந்து கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டருங்கிறது ஒரு சிறந்த நிலை. இப்போ விஸ்வநாதனத்தில் கிராண்ட் மாஸ்டராக இருக்காரு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிலையை வந்து பெறுவதற்காகத்தான் அந்த வீரர்கள்லாம் வந்து பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. நான் சொன்னப்பல வந்து முதல் உலக சதுரங்க சாம்பியன் வில்ஹெம் ஸ்டீனிட்ஸ், அவருக்கு பிறகு இமானுவல் லாஸ்கர்கள் அவர் வந்தார், அவரை பீட் பண்ணிட்டு வந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் சாம்பியனாக இருந்தார். கிட்டத்தட்ட 73-75 வயசு இருக்கிறப்ப கூட அவர் உலக சாம்பியனாக இருந்தார். அவருக்கு அடுத்து வந்து கியூபாவை சேர்ந்த கேப்பா பிளாங்கா அப்படிங்கிறவர் உலக சாம்பியனாக இருந்தார். அவரை வெற்றி கொண்டு முதன் முதலாக ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் அலிகைன்கிறவர் வந்து வெற்றி பெற்று ஒரு சிறந்த வெற்றி வீரராக இருந்தார், உலக சாம்பியனாக இருந்தார். அவர் இந்த 2nd உலகப்போர் முடிவடையும் தருவாயில் அவர் மரணம் அடைந்து விட்டார். பிறகு என்ன பண்ணாங்க, 7-8 சிறந்த உலகத்தோட மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு கடைசியில் ரஷ்யாவை சேர்ந்த மைக்கேல் பாட்வினிக்ங்கிறவர் உலக சாம்பியனானார். பாட்வினிக்கு வந்து உங்களுக்கு ஸ்மைஸ்லோவுங்கிறவர்கிட்ட தோற்றார், பிறகு ஜெயித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் இருந்த வேர்ல்டு சாம்பியன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகை இருந்தது. அவங்க வந்து ஃபைனலில் யாராவது ஒருத்தரோட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அவங்கள சேலஞ்ச் பண்ணி அவங்க விளையாடலாம். சேலஞ்ச் பண்ணி மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க உலக சாம்பியன். அப்படி ரொம்ப காலம் வந்து உங்களுக்கு 1990கள் வரைக்கும் இந்த நிலைமை நீடித்தது. பிறகுதான் அந்த ரூல் மாற்றப்பட்டது. அதன்படி தான் மைக்கேல் பாட்வினிக்கிறவர் ஸ்மைஸ்லோவுங்கிறவர்கிட்ட தோத்துருக்கார், மைக்கேல் டால்ங்கிறவர்த்த தோற்றிருக்காரு. ஆனால் மறுபடியும் நடந்த ஆட்டத்தில் அவங்களெல்லாம் ஜெயிச்சு ரொம்ப நாள் உலக சாம்பியனாக இருந்தார். பிறகு பெட்ரோஷியன் அப்படிங்கிறவர் வந்து உலக சாம்பியன், அவர்கிட்ட வந்து தோல்வி அடைந்தார். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னப்பல இந்த ஸ்மைஸ்லோவுங்கிறவர் ரொம்ப புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் மைக்கேல் டால் உலக சாம்பியன். இவர் வந்து செஸ்ஸில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய காய்களை விட்டு கொடுத்து விளையாண்டு ஜெயிக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு பாப்புலர் சாம்பியனாக ஒரு 2-3 வருடங்கள் இருந்தார். பிறகு பாரிஸ் ஸ்பாஸ்கி அப்படிங்கிறவர், இந்த ஸ்பாஸ்கியை தான் அமெரிக்காவை சேர்ந்த பாபி ஃபிஷர் 1972 வெற்றி கொண்டு முதன்முறையாக சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த உலக சாம்பியன்களை தாண்டி இவர் அமெரிக்காவிலிருந்து உலக சாம்பியனாக வந்தார். ஆனால் அவர் 1975 நடந்த சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ரஷ்யாவின் அனட்டோலி கார்போவோட விளையாட மாட்டேன்னு மறுத்து விட்டார். அதனால் அவரோட சாம்பியன் தகுதியை இழந்து விட்டார். பிறகு கார்போ 1985 வரை உலக சாம்பியனாக இருந்தார். பிறகு கேரி காஸ்பரோ என்கிற ரஷ்யர் வந்து அவரை வெற்றி கொண்டு உலக சாம்பியனாக இருந்தார். அதற்கு பிறகெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிராமினிக்ங்கிறவர் இருந்தார். நம்ம விஸ்வநாத ஆனந்த் வந்து 5 முறை உலக சாம்பியனாக இருந்திருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு கிராமினிக்கை ஜெயிச்சிருக்காரு, டோப்பலாவுங்கிற ஒரு பிளேயரை ஜெயிச்சிருக்காரு, ஒரு டோர்னமெண்ட் நடத்தி அதில் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் போரிஸ் கெல்ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலை சேர்ந்த விளையாட்டு வீரரை ஜெயிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 5 தடவை ஜெயிச்சிருக்காரு, வெவ்வேறு விதமாக நடந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காரு. டெஹரானில் 2000 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த அலெக்சி ஷிரோவ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரரை ஜெயிச்சு அவர் முதன்முறையாக உலக சாம்பியன் ஆனார். இன்னைக்கு தேதிக்கு நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 65 மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/3 அல்லது ஒரு 30% கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ரைட்டா, இந்தியாவோட முதல் இன்டர்நேஷனல் மாஸ்டர் மேனுவல் அரோன் வந்து இன்னும் 85-86 வயசுல சென்னையில் இருக்கிறார். அவர் வந்து 9 முறை தேசிய பட்டத்தை வென்றவர், சாம்பியனாக இருந்தவர். இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த் சென்னையை சேர்ந்தவர். பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம், சசிகரன் சொல்லலாம், குகேஷ் சொல்லலாம், பிரஜானந்தா சொல்லலாம், இன்னும் ஆர் பி ரமேஷ் சொல்லலாம், இந்த மாதிரி ஷாம் சுந்தர் சொல்லலாம், இப்படி நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க பல இடங்களில் உங்களுக்கு பல்வேறு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இடத்துல வந்து இந்தியாவில் சதுரங்க போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம புதுக்கோட்டையில் கூட போன செப்டம்பரில் தமிழ்நாடு மாநில செஸ் போட்டி நடத்தியிருந்தோம். பிறகு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மாநில விரைவு செஸ் போட்டியும் நம்ம தான் நடத்தணும், செந்தூரான் கல்லூரியில் நடத்தணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செஸ் சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தா நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜுங்கிறாங்க, பல்வேறு கம்பெனிகளை சேர்ந்த சாஃப்ட்வேர், அதை வாங்கி அதை பயன்பெற்று நிறைய நம்ம செஸ் விளையாட்டை வந்து நுணுக்கங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும், பிளேயர் சொல்லலாம், அது ஒன்று இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்யூட்டர்களுக்கான தனியாக உலக சாம்பியன்ஷிப் கூட வைக்கிறாங்க. இப்படி இந்த செஸ் விளையாட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், அது தகுந்த மரியாதை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு இன்டலெக்சுவல் கேம்னு சொல்லுவாங்க, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, டிசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கிறதுக்கு வந்து நமக்கு அது உதவி செய்யுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அதை சொல்லிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் லெனின்கிராடுங்கிற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் அந்த இன்டர்வல் டயத்தில் சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைங்க வந்து அடுத்து ஒரு 1/2 hour வந்து அதுங்க வரிசையாக அப்படியே செஸ் போர்டு அடிக்கி வச்சிருக்குமா டேபிளில், அப்படியே மட மட மடனு விளையாடுங்களாம். விளையாண்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக ஒரு 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே நம்ம ஊர் பாஷையில் டபக்குன்னு மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கலாம். அது ஒரு உற்சாகமாக அதுங்கேருந்து போய் மத்தியானம் கணக்கோ சயின்ஸோ அதை கொஞ்சம் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் கூட அந்த மாதிரி பண்ணலாம். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு முன்னதாக செஸ் ஒலிம்பியாடு நடைபெற்றது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 66 செஸ் ஒலிம்பியாடு, அதாவது உங்களுக்கு 188 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் அதில் வந்தாங்க, விளையாண்டாங்க. நம்ம இந்தியா கூட இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி மூணு அணிகள் வந்து ஆண்கள் பிரிவுலையும் பெண்கள் பிரிவுலையும் கலந்துக்கிட்டு நிறைய மெடல்லாம் வாங்கினாங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். வெகு சிறப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்ம இந்திய நடுவரசன் துணையோடையும் அருமையாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ரைட்டா? நீங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், மாமல்லபுரத்தில் நம்மள நிறைய பேர் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு செஸ் வந்து நிறைய இளைஞர்கள் விளையாடுறாங்க, வயசானவங்க விளையாடுறாங்க, பல்வேறு இடங்களில் போட்டி நடக்கிறது. நம்ம கூட போட்டி அடிக்கடி புதுக்கோட்டையில் நடத்துகிறோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட மகளிருக்காக அவங்கள ஊக்கப்படுத்தணும்னு ஒரு செஸ் போட்டியானது புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் ஆபிசர்ஸ் கிளப்பில் நடத்துகிறோம். காலையில் ஒரு 9:30 மணிக்கு ரெடியாக இருக்கணும். இப்படி உங்களுக்கு வந்து ஒரு செஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு, உலக அமைதிக்காக அப்படின்னு செஸ் போட்டி நடத்திருக்காங்க, வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப்காக நடத்திருக்காங்க. இப்போ ஒலிம்பியாடில் என்ன பார்த்தீங்கன்னா 180க்கும் மேற்பட்ட உலக நாடுகளை சேர்ந்தவங்க வந்து ஒரு மீட் பண்ணுற ஒரு தளமாக, ஒரு களமாக அந்த செஸ் ஒலிம்பியாட் திகழ்கிறது. இப்படி சர்வதேச அளவில் ஒரு நட்புறவை, அப்புறம் வந்து ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லாமா ஆங்கிலத்தில், அதாவது ஒரு உன்னதமான ஒரு நிலையை விளையாட்டில் அல்லது லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வடிகாலாக, ஒரு ஒரு தூண்டுகோலாக, ஒரு வாய்ப்பாக செஸ் விளையாட்டு அமைகிறது.
பெண்கள் அதிகமாக நிறைய பரிசுகள் நமது தாய்நாட்டில் பெருமை ஞாபக சக்தியை ஒரு தகுந்த முடிவு சொல்றாங்க. அது வந்து அந்த பண்புறம் ஒரு மகிழ்ச்சிய, மன மகிழ்ச்சியை தருது, ஒரு உற்சாகத்தை.
உலக சதுரங்க தினத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் செஸ் விளையாடணும், வயசு வித்தியாசம் இல்லாமல் தொடர்ந்து விளையாடுங்க. அது போட்டியாக இருக்கலாம், வீட்டிலையாக இருக்கலாம். இப்போ எப்படி வீட்டில் அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள்லாம் பல்லாங்குழி விளையாடுவாங்க, இப்போ இளைஞர்கள் விளையாடுறாங்க, யார் வேணாலும் விளையாடலாம். விளையாடி இன்னும் சொல்ல போனால் இன்னும் முக்கியமானது, வயதானவர்கள் செஸ் விளையாட்டு விளையாடும் போது அவர்களது ஞாபக மறதி அவர்களுக்கு வரவே வராது. இப்போ நம்ம ஊரில் பார்க்கின்சன்னு சொல்கிறாங்க, அல்சீமர்னு சொல்கிறாங்க, அதாவது ஞாபக மறதி நோய். இந்த ஞாபக மறதி நோயை வெற்றி கொள்ளக்கூடியது இந்த சதுரங்க போட்டின்னு ஆய்வாளர்கள், சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சதுரங்க விளையாட ரெடி ஆகிட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை சதுரங்க விளையாட்டின் வரலாறும் சிறப்புகளும் குறித்து புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6300770950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.